இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக யூதர்களுடைய அடையாளம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். யூதன் என்றால் யார் அப்படின்னு சொல்கிற கேள்வி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியாக்கியானங்களை சொல்வார்கள். முதலாவது யூதர்கள் என்றால் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள்னு சொன்னால் புரியவே புரியாது. 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம். அந்த ஒரு கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் யூதா கோத்திரத்தில் தான் பிறந்தார். அப்படியாக இன்றைக்கு நாம் யூதனுடைய அடையாளத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். சகரியா எழுதின புஸ்தகம் 10 அதிகாரம் 1-5 வரை.
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தவித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக பெற்றொப்பு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிந்தறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள்.
போதும் சோத்திரம். இங்கு நாம் வாசிக்கிறோம், யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப எங்கிருந்து தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்னா, மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது. மேய்ப்பர்கள் சொன்னால் இன்றைக்கு ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆடுகளை சிதறடித்து கொண்டு இருக்கிறார்கள். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு அப்படின்னா, இன்னைக்கு சபைகளில் நிறைய இடங்களில் விக்கிரக ஆராதனை நடக்கிறது. குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரிசித்தார்கள். நிறைய பேர் கிறிஸ்தவங்க இந்துக்களில் குறி கேட்கறதுக்கு ஓடின மாதிரி விசேஷ வரம் பெற்றிருக்கிறவன் சொல்லிட்டு அநேகம் பேர் குறி கேட்கறதுக்கு இந்த சபையிலேருந்து அந்த சபை, இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்ததுக்கப்புறம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் குறி கேட்குற வேலையை இன்றைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியத்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். நிறைய ஊழியக்காரங்களுக்கு நிறைய சொப்பனம் வந்துடும். பிரதர், உங்களை பார்த்து நான் சொப்பனம் பார்த்தேன், உங்களை குறித்து நான் சொப்பனம் பார்த்தேன், இந்த காரியம் எப்படி இருந்தது, அந்த காரியம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொப்பனத்தை சொல்லி ஜனங்களை வீணாக கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வீணானதை சொல்லி அப்படின்னா, உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேசி அர்த்தம் இல்லாமல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாமதனால் சிறுமைப்பட்டார்கள். இப்போ கூடாஞ்சேரி முழுவதும் நான் பல இடங்களில் போய் பார்த்ததில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. எல்லாம் சபைகளில் அடிபட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பாதிக்கப்பட்டு அங்கங்கே வீடுகளில் இருந்து ஆராதிச்சு கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேரை நான் பார்த்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொப்பனத்தை சொல்கிறது, குறிகளை சொல்கிறது, இது தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது, பிரசங்கத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு பேசுகிறதுக்கு பதிலாக உலக உதாரணங்களை சொல்லி காட்டுறது, கேட்டு 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 சளிச்சு போச்சு. ப்ளஸ் டூ ஃபெயிலானால் 1 வருஷம் படிக்கலாம், மீறி போனால் 2 வருஷம் படிக்கலாம். ஆயுசு முழுவதும் ப்ளஸ் டூவே படிச்சுருந்தா எப்படி இருக்கும், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஆயுசு முழுவதும் 5ஆம் கிளாஸே படிச்சுட்ருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கே ரொம்ப வெறுப்பு தட்டி, போது போதும், நம்மளுக்கு இங்கே 5ஆம் கிளாஸ் படித்தது போதுன்ட்டு சபையை விட்டு ஓடி வந்துடுறாங்க. வேறு சபைக்கு போனால் அங்கே 4ஆம் கிளாஸில் போட்டுடுறாங்க. இன்னும் வேறு சபைக்கு போனால் அங்கே மூணாம் கிளாஸுக்கு போடுறாங்க. இப்படியே தான் நடந்துகிட்ருக்குது. புதுசாக எதுவுமே மேய்ப்பர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா சரக்கு இல்லைங்க. இப்படி இருக்கிறதுனால் மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் மூண்டது. கடாக்களை தண்டித்தேன். எப்படி கடாக்களை தண்டிக்கிறாரு? கடாக்கள்னா மூப்பர்கள். சபையில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பிரிவினைகள். சபையில் எப்படி நியாய தீர்ப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா சபை உடஞ்சி போயிடும். வந்த விசுவாசி ஓடி போயிடுவாங்க. அப்படி ஓடி ஓடி போகிறதுல யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் தேவன் அவர்களுக்கு மந்தையை விசாரிக்கிறார். அப்படின்னா எப்படி மந்தையை விசாரிக்கிறார்? யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வசனத்தின் மூலம் அவர்களை விசாரிக்கிறார். வேதத்தை படித்தாதான் தெரியும் எப்படி ஆண்டவர் விசாரிக்கிறது அப்படின்னு. அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துகிறார். வேதத்தை படித்து சிந்தித்து தியானிக்கும் போது தான் நாலு பேர்த்துக்கு முன்னால் தைரியமாக இருந்து பேச முடியும். இல்லாட்டினா நான் இப்படி நினைக்கிறேன், அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமோ இல்லையோ, தைரியமாக பேச முடியாது. வேத அறிவு இருந்தால், வசன ஆதாரங்கள் இருந்தால், அல்லது பரிசுத்தாவியினுடைய துணை நம்மளுக்கு இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாலு பேர் முன்பாக சிறந்த மாதிரி பேசலாம், தைரியமாகவும் பேசலாம். அப்போ இன்றைக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து தெளிவாக பேச முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சபைகளில் கலப்படம். இப்படியாக தேவன் யூதா கோத்திரத்தை முதல் முதல் தேவன் தேர்ந்து கொள்கிறார். யூதா கோத்திரத்திலிருந்து கோடிக்கல்லும், கோடிக்கல்லுன்னா மூளைக்கல், கூடார முளை, அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும், அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் புறப்படுவார்கள். ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் ஆட்சி செய்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு யூதனுடைய முறைமைகளை கை கொண்டு ஆவிக்குரிய யூதனாக வாழ்ந்து தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் தான் ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் ஆளுகிறவர்களாக மாற முடியும். அந்த காரியத்தை தேவன் பூமியிலேயும் அந்த ஆளுகையை தேவன் ஒப்பு கொடுப்பார். நல்ல ஞானத்தோட தேவனுடைய வசனத்தை உண்மையாகவும் சத்தியமாகவும் பேசும்போது மற்ற ஊழியக்காரங்களை ஆளும்படி உண்டான அதிகாரத்தை இந்த பூமியிலே தேவன் கட்டளையிடுகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் இருக்கிறது. இவர்களுடைய விசேஷமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:1-2 வாசிப்போம். யூதனுடைய விசேஷம் என்ன? ரோமர் 3:1-2. போதும். யூதனுடைய மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. லேவிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் இருந்துக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த கட்டளையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வெளியே புறப்படவும், வஸ்திரங்களை கிழிக்கவும், பாகையை கழட்டவும் கூடாது. நீ ஆசரிப்பு கூடாரத்திலேயே தான் இருக்கணும். அப்போ வெளியில் போய் யார் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது? அதுக்கு ஆண்டவர் யூதாவை தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். அப்போ யூதனால் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை சகல இடங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியும். ஓசியா 6:1-3. ஓசியா 6:1-3.
அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிணைந்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மழையை போலவும்
போதும். 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா பைபிளில் வந்து இந்த 2 நாளைக்கு பின்புங்கிறது எத்தனையோ வருஷ காலமாக எழுதிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான அந்த 2 நாளுங்கிறது எப்போ? பைபிள் எழுதி எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலேயே பழைய ஏற்பாடு எழுதியாச்சு. அப்போ ரெண்டு நாள் தினந்தோறும் வந்து வந்து தான் போகுது. ஆனால் அந்த உண்மையான ரெண்டு நாளுங்கிறது என்ன, யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து 2000 வருஷத்துக்கு பின்பதாக, அதான் 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2000 வருஷத்துக்கு அப்புறம்தான் வசனங்கள் உயிரடையும். அப்புறம் 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 3ஆம் நாள்னா 3வது 1000 வருஷத்தில் நம்மை ஆண்டவர் எழுப்புவார். அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த 2000 வருஷமாக அறிவு வளர்ந்து வளர்ந்து வந்தது. ஆனால் இந்த கடைசி 100 ஆண்டு மாதிரி அறிவு வளரவே இல்லை. இந்த கடைசி 100 ஆண்டில் தான் மனுஷன் சந்திரனுக்கு போனால் இன்னைக்கு என்னென்னமோ காரியங்களை செஞ்சு மனுஷன் வந்து மனுஷனுடைய அறிவு ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. இப்போ அதே மாதிரி வந்து தேவனுடைய அறிவை அறியும்படியாக தேவன் இந்த 3வது 1000 வருஷத்திலே தேவனுடைய ஜனங்களையும் தேவன் எழுப்பியிருக்கிறார். அந்த 3வது 1000 வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். முதலாவது அறிவடையணும். தேவ ஜனங்கள் முதல் அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அறிவுள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும், அறிவுள்ளவங்களாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும், சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். பெரியவங்களாக இருந்து அறிவுள்ளவங்களாக மாறணும்னா என்ன பண்ணலாம், வேதத்தை படிக்கணும். வேதத்தை படித்தோம்னா நாம் நாளுக்கு நாள் அறிவுள்ளவர்களாக மாறலாம். நாம் இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் என்ன வாசித்தோம், நான் உம்முடைய கற்பனைகளை அறிந்திருக்கிறபடியினால் முதியோரை பார்க்கலும் ஞானமுள்ளவராக்கியது, நான் உமக்கு பயப்படுகிறபடியினால் எனக்கு போதித்தவர்களும் என்னை அதிக ஞானமுள்ளவர்கள் ஆக்கினர். அப்போ தினந்தோறும் நாம் வேதத்தை படித்து சிந்தித்து தியானிக்கும் போது நாம் மேலே மேலே உயர்ந்துட்டுருக்கலாம். நம்மளுக்கு நாள்தோறும் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் +2 முடித்தாச்சு, நான் BA முடித்தாச்சு, இன்னும் படிக்க வேண்டியது எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால், படிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் படிப்பு அவனுக்கு நான் படித்தது போதும்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டானா அவனுக்குள்ள அறிவு வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஒரு மனுஷன் படித்தது பத்தாவது இன்னும் நான் படிக்கணும்னு நினச்சிக்கும் போதே அவனுக்குள்ள அறிவு புதிய புதிய அறிவுகள் வளர தொடங்கிவிடும். அந்த மனிதனுடைய எண்ணமே அவனை வந்து அறிவுள்ளவன் ஆக்குவதும் அறிவில்லாமல் ஆக்குவதும் அவனுடைய எண்ணம் தான். நான் படித்தது போதும், இதுக்கு மேலே எனக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துருச்சுன்னா அவனுக்குள்ளே அறிவு வளர்ச்சியே இருக்காது. நிறைய பேர் பைபிளை திரும்ப திரும்ப படிச்சுட்டு எத்தனை தடவை படிக்கிறது, படித்ததவே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கிறத விட்டுருவாங்க. அப்படி பைபிள் படிக்கிறத விட்டாச்சுன்னா வேத அறிவு இல்லாமல் போயிடும். அதனால் தினந்தோறும் வேத அறிவு வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது தான் நம்மளுக்குள்ள அறிவு வளரும். கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். தொடர்ந்து போவோம்னு சொன்னால் விடாத முயற்சி. ஓய்வு நாள்தோறும் தேவனை ஆராதிப்பது, தினந்தோறும் வேதத்தை வாசிப்பது, தினந்தோறும் சிந்திப்பது தொடர்ந்த பயிற்சி. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்குள்ள அறிவு வளரும். அவருடைய புறப்படுதல் அருணாலயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய புறப்படுதல், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அறிவு அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அருணோதயம்னா என்ன, அருணோதயம்னா விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் அப்படியே வர்றது, அது அருணோதயம். சூரிய வெளிச்சம்னு சொல்லலாம், விடிவெள்ளி நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ரகசியங்கள், வேதத்தில் மறைக்கப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக நம்மளுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனம் திரும்பினாதான் அல்லது நம்ம வேதத்தை படித்தாதான் நம்மளுக்குள்ள அதை பார்க்க முடியும். அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். முதலாவது எப்படி வருவார்னா மலையை போல வருவார். மலைன்னு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மலை, அப்புறம் முன்மாறி, அப்புறம் பின்மாறி. முதல்ல மலை வந்தாதான் முன்மாறியை பார்க்க முடியும். மலைன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது முன்மாறின்னா என்னன்னே தெரியாது. அப்போ மலை ஆவிக்குரிய நிலைமையில் மலையை பார்த்தவங்க எத்தனை பேர், அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் மலைனா என்ன, அப்புறம் முன்மாறிக்கு வருவோம், அப்புறம் பின்மாறிக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஓசிய 10:1 வாசித்தோம், பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது வயலிலே அவரவருக்கு பயிருண்டாக தேவன் கட்டளையிடுவார். அப்போ பின்மாறி மலை வந்து தனிப்பட்ட மனிதர்களுக்கு தான் தேவன் கொடுக்கிறார். அது வயலிலே, வயலினா ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்போ பின்மாறி மலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முன்மாறியை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். முன்மாறி மலையை பெற்றிருக்க வேண்டும் சொன்னால் மலையில் நனைஞ்சிருக்கணும். மலைன்னா என்னவா இருக்கும்? சோத்திரம். வசனத்திலிருந்து யாராவது சொல்ல முடியுமா? மலைங்கிறது என்னன்னு தெரியும், சொல்கிற மாதிரி வார்த்தை வருது, ஆனால் என்னன்னு தெரியல இல்லையா? ஆவிக்குரிய அர்த்தம் இப்போ முன்மாறின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. முன்மாறின்னு என்ன அதே தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். ஆஹா, அது இல்லை, முன்மாறிய தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஆனால் இங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு முன்மாறின்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. முன்மாறின்னு சொன்னால் 1st century ஆண்டவர் பரிசுத்தாவியை கட்டளையிட்ட பொழுது 120 பேர் குடியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எழுப்புதல் தான் முன்மாறி. அப்போ மலையை, மலை என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் முன்மாறிக்கு வர முடியும். மலைன்னு என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது முன்மாறியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ முன்மாறியை கண்டுபிடிச்சாதான் பின்மாறிக்க வர முடியும். மலைனா எஸ் உபாகமம் 32:1-2 32:1-2 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை என்ன பண்ணணும், இல்ல வசனத்தை முதல்ல கேளுங்கள், செவி கொடுங்கள், வாய்மொழியை கேட்பாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல கேட்கணும். கேட்கறதுக்கே கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, எத்தனை தடவை கேட்கறது? அதனால தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறது நம்முடைய இருதயத்தில் மலத்துளி போல இறங்கும். யோபுவும் அந்த காரியத்தை சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் கேட்கும்போது மலையைப் போல அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, அல்லது செவி கொடுக்கும்போது, அல்லது கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே மலையை போல இறங்குறது. எப்படி வெயிலில் இருக்கும்போது மழை வந்ததுன்னா எப்படி குளிர்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி நம்முடைய ஆத்மா சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் மலை துளியை போல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்தில் இறங்கிட்டே இருக்குது. செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றினா நல்லா வளருன்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம், நிறைய தண்ணி ஊற்றிடுவோம். நிறைய தண்ணி ஊற்றினா செடி அழுகி போயிடும். அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்போம், புல்லின் மேல்
ஆ ஆ
பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல இறங்கி இறங்கி வரும். புல்லு தண்ணியில் நனைஞ்சா என்னாகும்? புல்லுக்கு மேலே தண்ணி வந்துருச்சுன்னா அந்த புல் அழுகிடும். அதனால தான் துளி துளியாக ஆண்டவர் அனுப்பினார். ஒரு மனுஷன் உபவாசம் எடுத்து நிறைய வெளிப்பாடு தரிசனம் பெற்றுட்டான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இறங்கிட்டானா, அவன்தான் பைத்தியம் தான்
அவன்.
ஆமாம், பைத்தியம் தான் அவன். நிறைய பேர் வந்து பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டேன், நான் உபவாசம் எடுத்துட்டேன், எனக்கும் இல்லை எழுப்புகள் வந்துருச்சு, நான் போய் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்துட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறங்குவாங்க. இறங்குனா அவ்வளோதான், அப்புறம் அழுகி போயிடும். அதனால தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்முடைய ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பச்சை புல்லை போல பசுமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்படியாக முதல்ல மலையை போல வர்றாரு. மலையை போல வந்தவங்களுக்கு பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி. முன்மாறினா முதலாம் நூற்றாண்டில் 120 பேர் கூடியிருந்தப்போ வந்த பரிசுத்தாவியினுடைய வல்லமை, அதுதான் முன்மாறி. பின்மாறின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியில் ஒரு எழுப்புதலை தேவன் வைத்திருக்கிறார். அந்த எழுப்புதலை அல்லது அந்த பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, மலையில் நனைஞ்சிருக்கணும், முன்மாறி மலையை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் பின்மாறி மலையை அனுபவிக்க முடியும். ஆமாம், பின்மாறி மலையை அவரவருக்கு பயிருண்டாக. அப்படின்னா முன்மாறி மலை வந்து 120 பேர் கூடியிருந்தப்ப ஆண்டவர் கொடுத்தாரு, ஆனால் பின்மாறி மலை அப்படி இல்லை. தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க மட்டும்தான் தேவன் பின்மாறியை கட்டளையிடுகிறார். அப்படியாக யூதன் சொன்னால் இதுதான் முக்கியமான அடையாளம். யூதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்மாறி மலையை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யூதர்கள். முதலாம் நூற்றாண்டில் 120 பேர் கூடியிருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யூதர்கள். எழுத்தின்படி யூதர்களாக இருந்தாங்க, ஆவிக்குரியபடியும் யூதர்களாக இருந்தாங்க. 12 சீசர்களும் யூதர்கள். எழுத்தின்படி யூதர்களாக இருந்தாங்க, ஆவிக்குரிய நிலைமையிலையும் யூதர்களாக இருந்தாங்க. அதனால தான் முதலாம் நூற்றாண்டு எழுப்புதல் பற்றி இருந்து அநேகம் பேர் ரசிக்கப்பட்டாங்க, அநேக அற்புதங்கள் நடந்தது. அப்போ இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் முதலாம் நூற்றாண்டு ஊழியத்தை செய்கிறோம், முதலாம் நூற்றாண்டு எழுப்புதல் வரப்போகுது, அதுக்காக நாங்கள் காத்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சொல்கிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா லேவியர்கள். அப்போ லேவியர்கள் ஒரு நாளும் யூதனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார், ரட்சிப்பு யூதர்கள் மூலம்தான் வருது, லேவியர்கள் மூலம் ரட்சிப்பு வராது. லேவியர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திலேருந்து என்ன காரியங்களை செய்யணுமோ அந்த காரியங்களை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கிறோம். இப்படியாக தேவன் மலையை கொடுக்கிறார், முன்மாறி மலையை கொடுக்கிறார், அப்புறம் பின்மாறி மலையை கொடுக்கிறார். பின்மாறி மலை வந்தோடனே என்ன எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பின்மாறி மலைக்கு முன்பதாக மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிருண்டாக தேவன் கட்டளையிடுகிறார். மின்னல்கள்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் நல்ல தெளிவாக புரியும். அப்படியாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே யூதர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எண்ணாகமம் 23 அதிகாரம் 8-9. எண்ணாகமம் 23:8-9. ஆ, போதும். இங்கே பீலயம் வந்து ஜனங்களை சபிக்கிறதுக்காக அந்த மோவாபிய ராஜாவும் ஆளலை வச்சு கூட்டிகிட்டு வர்றான். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஜனங்கள் என்ன, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள், அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அநேக ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களில் யாரை வந்து ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களில் ஜாதிகளோடு கலவாமல் வாசம் செய்கிற ஒரு ஜனம் இருக்குது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அநேக புறஜாதிகளும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து வந்தாங்க. அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தியும் கூட ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிற ஒரு ஜனம் இருக்குது. அப்படின்னா ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிற ஒரு கோத்திரம், அது எந்த கோத்திரம்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் எந்த ஜாதி கூடையும் கலக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா ஜாதிகளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினால் கிறிஸ்தவங்களுடைய ஆசரிப்பு முறைகள் எல்லாமே பாதி ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள், பாதி பைபிளில் இருக்கிற ஆசரிப்பு முறைகள். இப்படி ஒரு கலப்படமான ஆசரிப்பு முறைகளை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் கிறிஸ்தவங்க எல்லாரும் நான் தான் யூதன்னு யாரும் சொல்ல முடியாது. யூதனுடைய தனி அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதிகளோட வாசம் செய்யாமல் தனியாக விலகி இருக்கிறது தான் முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் தேவனுடைய வார்த்தைகளை மலையைப் போலவும் முன்மாறியைப் போலவும் பின்மாறி போலவும் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது ரெண்டாவது அடையாளம். என்னாகமம் 23:18-21. போதும். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை பிழையம் சபிக்கிறதுக்காக வர்றான். அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போ, ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் நீ சொல்லணும், நீ சொந்தமாக எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முதல்ல கட்டளை போட்டு அனுப்பிடுறாரு. இங்கே வந்து என்ன சொல்கிறான், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதனால் நான் சபிக்க மாட்டேன். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன அர்த்தம், தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது என்ன அர்த்தம், இல்ல அது இல்ல, ஜெய கம்பீரம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய தைரியம் இருக்கிறது. இன்னொன்று ஜெயகம்பீரன் சொன்னால் ராஜாவோடு கூட நாங்கள் ஆட்சி செய்வோம், ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற சந்தோஷம் யூதனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா யூதர்கள் தான் 144,000 பேர் ஆட்சி செய்ய போகிறாங்க. அப்போ 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிறவங்களாக இருந்தாலும் இந்த பூமியில் தேவனுடைய வசனத்தை அதிகமாக பெற்றிருக்கிறபடியினால் இவர்கள் மற்றவர்களை ஆட்சி செய்வார்கள். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் வசனத்தை போதிக்கிறது, எல்லாத்துக்கும் முன்பாக தைரியமாக எழுந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் வருகிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்வது. அதனால தான் பரிசுத்தாவி வந்ததுக்கப்புறம் பேதுரு பார்த்தீங்கன்னா தைரியமாக எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்தான். அப்போ ஜனங்கள்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த தைரியம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியாக பரிசுத்தாவியினுடைய வல்லமை வரும் பொழுது அவர்கள் ஆட்சி செய்கிறதனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, அதான் ஜெயம் கம்பீரம் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவராக, ராஜாவின் ஜெய கம்பீரம் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்யத்திலே நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய தகுதியுள்ளவர்கள் என்கிற ஒரு சந்தோஷம் இந்த பூமியிலே தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எண்ணாகமம் 24:8-9. போதும். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட பண்ண ஜனத்தை யாருன்னு கேட்டீங்கன்னா, தலச்சின் பிள்ளை செத்து அல்லது தலச்சின் பிள்ளை செத்தது எல்லாமே புறஜாதிகள். தலச்சின் பிள்ளை சாகாம எகிப்திலிருந்து புறப்பட்டது எல்லாருமே யூதர்கள் தான். அதனாலதான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து எகிப்தில் வந்து கொள்ளையிடுறாங்க. எகிப்தில் கொள்ளையிடுறதுக்கு உண்டான தைரியம் எங்கே கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நிமித்தம். அப்போ ஜாதிகளை பட்சித்து அவர்களை எலும்புகளை நோக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். அப்புறம் அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அநேகம் பேரை அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமாக யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஆவிக்குரிய நிலைமையில் யூதனாக இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேரை சபிக்க பண்ணியிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவங்கள அல்லது உண்மையான ஆவிக்குரிய யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்களை சபிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பது. ஏன்னா எல்லாருக்கும் முன்பாக வசனத்தை கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காம போகும்போது என்ன பண்ணுவான், நிறைய பேர் சபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அப்படி சபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறபோது தான் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுவது. அதனால் ஆவிக்குரிய யூதர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய யூதர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களை கடிந்து கொள்ளுகிறவர்களை அல்லது தங்களுக்கு தேவனுடைய வசனத்தை ஞானமாய் போதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால தான். யாராவது தேவனுடைய வார்த்தைகளை கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி அவருடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது அது வந்து சபிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா, அப்புறம் அவங்க வாழ்க்கை முழுவதும் சாபமாக தான் இருக்கும். காரணம், யூதர்களை தேவன் அப்படி வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதர்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்கு காரணம் என்ன, யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன் ஆண்டவர் இந்த யூதா கோத்திரத்தை மட்டும் ஆரம்பத்திலிருந்தே தெரிஞ்சுட்டு வர்றாரு, வேற கோத்திரத்தை ஆண்டவர் தெரியலையா? ஆமா, நடக்கிற கடை. அப்ப அதுக்கு முன்னாலே அவனை தெரிஞ்சிட்டார. அதான் எப்படி என்ன காரணத்தினால முன்குறிக்கப்பட்டாங்க, அதான் இப்ப கேள்வி. இப்ப ஆமாம், அதுக்கு எப்படி, அதுக்குடைய காரணம் என்ன, ஏதாவது ஒரு நல்ல காரணம் எங்கேயாவது இருந்திருக்கணும்ல. அதெல்லாம் கரெக்டு, ஆ எல்லாம் கரெக்டு தான். அதுக்குண்டான காரணம் என்ன, ஏன் தெரிஞ்சு கொண்டாரு, ஆ என்ன காரணமாக இருக்கும், பைபிள் 2 டைம் 3 டைம் 4 டைம் படித்தவங்கெல்லாம் ஆ அதெல்லாம் கரெக்டு தான். ஐயா அந்த யூதா கோத்திரத்தை மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு, அது ஆசீர்வதிச்சிட்டார். அதுக்கு காரணம் ஐயா அப்படி வந்தது, ஆ கரெக்ட். யூதா வந்து ஆதி தகப்பனாகிய யூதா என்ன பண்ணானா, தன்னுடைய சகோதரனுக்காக பரிந்து பேசுறது மட்டும் இல்லாமல் சகோதரனுக்கு பதிலாக தன்னை சிறையாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அது எந்த சகோதரன்? அவன் சொல்றான் என்னடா, தகப்பனுடைய உயிர் இவனோட ஒட்டி இருக்கிறது, இவனை காணாமல் இருந்தால் அவன் போயிடுவான், தகப்பனுடைய உயிர் பிரிஞ்சிடுவான். ஆமா, அதனால நான் என்ன பண்றேன், அவனை விட்டு நான் அதுக்கு பதிலாக என்னை நான் சரியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா, மற்றவனுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய தைரியம் இந்த யூதனுக்கு தான் இருக்குது. அப்பவே கொடுத்துட்டாரு. ஆமா, ஆனா ஆண்டவர் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷனை மீட்பதற்கு அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவை மீட்பதற்கு தன்னுடைய சரீரத்தை பணயமாக ஒப்பு கொடுக்கிறவன் அவன் தான் யூதா. தன்னுடைய ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணுவானா, தன்னுடைய சரீரத்தை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு தைரியமுள்ள மனுஷன் இந்த யூதா மட்டும்தான். மற்ற எந்த கோத்திரத்துக்காரனோ அதுக்கு வரமாட்டான். அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு ஆதி தகப்பனா யூதாவே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு வருகிறவர்களும் அதே மாதிரி தான், தன்னுடைய ஆத்மாவை மீட்பதற்காக தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணக்கூடிய மனசு ஆவிக்குரிய யூதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படியாக அந்த யூதா கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் பரம்பரை பரம்பரையாக வந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி மற்றவர்களை மீட்பதற்காக தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்லேயும் உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுடைய சரீரத்தை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுப்பார்கள். ஏசையா 37:30-32. ஏசையா 37:30-32.
உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை பிசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபடுத்தி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும்.
போதும், முதலாம் வருஷம், ரெண்டாம் வருஷம், மூன்றாம் வருஷம் இப்ப வந்தாச்சு, 2000 வருஷம் முடிஞ்சாச்சு. 3000 வருஷத்தில் இருக்கிறவங்க தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணுவாங்களாமா, சரி முதல் வருஷத்துலேருந்து வருவான். இது வந்து இங்கிலீஷ் பைபிளில் வந்து கரெக்டாக போட்டிருக்கு, தமிழ் பைபிளில் தப்பாக வந்திருக்கு. முதலாம் வருஷத்தில் தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள். முதலாம் வருஷங்கிறது இயேசு கிறிஸ்து வந்தப்போ அல்லது ஒரு மனுஷனுடைய ஆரம்ப நிலைமையில் எப்படி தேவனுடைய வசனத்தை சாப்பிடுவானா, தானாக விளைஞ்சதை சாப்பிடுவான். தானாக விளைஞ்சதை சாப்பிடுவான். தானாக விளைஞ்சதை சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? தனக்கு தெரிஞ்ச வியாக்கியானத்தை தான் பைபிள் வாசிக்கும் போது தானாக எது புரியுதோ அதை எடுத்து ஆவிக்குரிய ஆகாரமாக சாப்பிடுவான். மனிதனுடைய ஆரம்ப நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் வாசிக்கும் போது மனசுக்கு தானாக எது புரியுதோ அதை ஆவிக்குரிய ஆகாரமாக சாப்பிடுவான். 2வது வருஷம் என்ன பண்ணுவானா, தப்பி பயிரானதை சாப்பிடுவான். அதுக்கு அடுத்தபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பி பயிராகிறது. எப்படி தப்பி பயிரானது? மற்றவங்களுக்கு தெரியாத காரியத்தை தேடி வாசிப்பான். பாருங்க, எப்போ சொல்லி கொடுத்தது இன்னும் மனசுல இருக்குது. அல்ல, அது போதுமே, அது கொஞ்சம் கொஞ்சமா வளருமே. மற்றவங்களுக்கு தெரியாத தேடி தேடி வாசிப்பான். 2வது படி. 3வது படி என்ன பண்றதுன்னா, விதைச்சு அறுத்து சாப்பிடுறது. எப்படி 3வது விதைக்கிறது? விதைக்கிறதுனா இருதயத்தில் சிந்திக்கிறது, அதான் விதைக்கிறது. சிந்தித்து தியானிக்கும் போது ஒரே வசனத்திலேருந்து பல விதமான அர்த்தங்கள் வெளிப்படும். அப்போ முதல் வருஷம் என்ன பண்ணுறான், சிந்திக்கலை, வாசிக்கும் போது தானாக புரிஞ்சு கேட்டுக்கிட்டான். ரெண்டாவது படி என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு தெரியாது எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரகசியங்களை தேடி வாசித்தான். மூணாவது படி என்னன்னா, வசனத்தை சிந்திச்சு தியானிக்கும் போது அதில் நிறைய வசனங்கள் வருது. அப்போ அந்த மாதிரி காரியங்களை சாப்பிட்றாங்க. அப்படி வரும்போது யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள், தப்பி மீந்திருக்கிறவர்கள்னா இன்றைக்கு ஆவிக்கிரிய நிலைமையில் இருக்கிற ஆவிக்கிரிய யூதர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி, அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து வேர் ஊனி மேலே கனி கொடுப்பார்கள். அப்படின்னா வேறுன்னு சொன்னால் வேறுன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம், வேறுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இன்னொரு தடவை அஸ்திபாரம், வேறுனா அடிப்படை உபதேசம், அதான் வேர். அஸ்திபாரம் சரியா இருந்தா தான் பில்டிங் சரியா இருக்கும், வேர் நல்லா இருந்தா தான் செடி மேலே நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா செடி மட்டும்தான் நல்லா இருக்குது மேலே, ஆனா வேர் இல்லை. எல்லாம் வெட்டி வெட்டி கொண்டு வந்து ரெண்டு நாளைக்கு போட்டா பிடிக்கிறது கொட்டா வச்சிருக்கிறது, மேலே பார்த்தா நல்லா இருக்குது பச்சை பச்சைன்னு இருக்குது, ஆனால் நாலு நாள் கழித்து காஞ்சி போயிடும். ஆனால் கீழே வேர் நல்லா இருந்தால் எப்போவுமே அது வெயிலில் கொஞ்சம் அப்படி வாடி கீடி இருந்தாலும் மழை வரும்போது திருப்பி தளைச்சிரும். அப்படி வந்து தேவனுடைய வார்த்தைகளை வேர் பற்றி மறுபடியும் கீழே வேர் பற்றி அப்படின்னா அடிப்படை உபதேசத்திலிருந்து மூல உபதேசத்திலிருந்து மேலே வந்து கனி கொடுப்பார்கள். அப்போ எந்த ஒரு காரியத்திற்கும் வேர் இருக்குது, அடிப்படை உபதேசம் இருக்குது. அந்த அடிப்படை உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லணும்னா கிறிஸ்துவனுடைய மூல உபதேசங்கள். அந்த மூல உபதேசங்களில் நிலைச்சிருக்கும் பொழுது தான் நாம் மேலே கனி கொடுக்க முடியும். அப்படியாக கனி கொடுக்கிறவர்கள் சியோன் மலையிலிருந்து, எருசலேமில் தப்பினவர்கள் சியோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். எருசலேமில் தப்பினவர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவர்கள் சியோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அல்லது ஆவிக்குரிய யூதர்கள் எருசலேமிலிருந்து சியோனிலிருந்து புறப்படுவார்கள். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்படின்னா தேவன் ஒரு புதிய தலைமுறைக்கு தேவன் திட்டம் போட்டிருக்கிறார், ஒரு ஜனத்தை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஜனத்தை தேவன் ஆரம்பத்திலிருந்தே திட்டம் பண்ணி அவர்களை பயிற்சி கொடுத்து இம்மட்டுமாக வழி நடத்தி இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் எருசலேமிலிருந்தும் சியோனிலிருந்தும் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள். லேவியர் ஆகமம் 18:1-5 லேவியர் ஆகமம் 18:1-5 போதும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நீ எகிப்தில் இருந்த ஜனங்க செய்கிற மாதிரியும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன, கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்க பண்ணுற மாதிரியும் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் உனக்கு கற்பனைகளையும் பிரமாணங்களையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டளையிடுகிறார். அப்போ இன்னைக்கு வந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள்னு சொன்னால் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டிருக்காங்கன்னா புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள். இந்த புறப்பட்ட ஜனங்களுக்கு எகிப்தியருடைய முறைமையின்படி செய்யக்கூடாது, கானானியருடைய முறைமையின்படி செய்யக்கூடாது. கானானியருடைய முறைமைனா என்ன முறைமை? கானான்னா வாக்குத்த தேசம். அந்த கானானுடைய முறைமை என்னவா இருக்கும்? கிறிஸ்தவங்களுடைய முறைமை. புறஜாதியுடைய முறைமையும் செய்யக்கூடாது, கிறிஸ்தவனுடைய முறையை நீ பின்பற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிற முறைமைகளை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும். அது யார் பின்பற்றா? இன்னைக்கு யூதா கோத்திரம் மட்டும்தான் பின்பற்ற முடியும். உலகத்தில் எங்கெங்கே இருந்து தேவனை ஆராதிக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ஜாதியுடைய முறைமையும் செய்யக்கூடாது, கிறிஸ்தவனுடைய முறைமைகளையும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவன் எழுதி கொடுத்த முறைமைகளை மட்டும் பின்பற்றுகிற ஜனங்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய யூதர்கள். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை கிறிஸ்தவங்களுக்குள்ள எண்ணி பார்த்தா விரல் விட்டு எண்ண முடியாது. எல்லாம் கலப்படம், எல்லா கிறிஸ்தவங்களும் கலப்படம். ஏழு சபைகள் பிரிஞ்சிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழு சபை ஏழு விதமாக கலப்படம் பண்ணியிருக்குது. கேட்டால் அந்த சபையில் எப்படி சொல்கிறாங்க, இந்த சபையில் எப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, எல்லாரும் இன்றைக்கி உலகத்தில் இப்படித்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிறிஸ்தவங்களுடைய முறைமையில் பின்பற்றி போயிட்டாங்க. கிறிஸ்தவங்களை கேட்டால் பைபிளில் இந்த வசனம் இப்படி இருக்குது, அந்த வசனம் இப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம். ஆனால் தேவன் எழுதி கொடுத்த முறைமைகள் என்னாச்சுன்னு கேட்டால், அது பழைய ஏற்பாட்டில் தான் எழுதி கொடுத்தார், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டார் அப்படிம்பாங்க. இப்படி எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே வருவாங்க. ஆனால் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குற முறைமைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எகிப்தியருடைய முறைமையும் செய்யக்கூடாது, கிறிஸ்தவனுடைய முறைமையும் செய்யக்கூடாது. நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிற பிரமாணங்களையும் சட்டங்களையும் நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் கட்டளை கொடுக்கிறார். எஸ்ரா 9:1-2, எஸ்ரா 9:1-2,
இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்களை நேரத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோகாபியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகியிருக்கவில்லை. எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்துகளை தங்களுக்கு தங்கள் குமாரர்களுக்கு பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தமித்து தேசங்களில் ஜனங்களோடு கலந்து போயிட்டு பிரபுக்கள் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த
என்ன அர்த்தம் இல்ல? பரிசுத்த வித்து, தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் எப்படி கலப்படமாக இருக்குதுன்னா, ஆசாரியர்களும் லேவியர்களும் இந்த வேலையில் பண்ணியிருக்காங்க. எந்த வேலையில்? ஆமாம், புறஜாதியிலிருந்து பெண்களை கொள்ளுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறஜாதியிலிருந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி கலந்து வந்து வந்து என்னாச்சு, புறஜாதியுடைய முறைமைகளும் வேதத்தினுடைய முறைமைகளும் கலந்து வந்து உண்மையான பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகள் கலப்படமாய் போச்சு. அதுக்கு அடையாளமே இல்லாமல் போச்சு. அப்படின்னு உண்மையான தேவ ஜனங்களுடைய அடையாளம் காணாமல் போய்விட்டது. பரிசுத்த வித்து ஜாதிகளோடு கலந்து போயிற்று. பரிசுத்த வித்து எங்கே எப்படி தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளிலிருந்து விலகி இருக்கும்போது தான் அந்த உண்மையான பரிசுத்த வித்து, தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இந்த மாதிரி ஆனது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசாரியரும் லேவியரும் என்ன பண்ணியிருக்கான், எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை புரோக்கராக மாறி எப்படியா காசு கிடச்சா சரி, புறஜாதியாக இருந்தால் அவனை மனம் திருப்பி ரட்சிப்புக்குள்ளே நடத்திடலாம் சொல்லி கல்யாணம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி இப்போ ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ இங்கே அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ ஆமாம் அவங்க ஆதாயப்படுத்துறேன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் ஆதாயப்படுத்த முடியாமல் ஆ பரவாயில்ல நல்ல தோத்துறோம் அப்படி இன்னைக்கு கலந்து 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 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த வித்து ஜாதிகளோட கலந்து போச்சு. உண்மையான வசனத்தை பேச முடியல, தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை பேச முடியல, எல்லாருடைய பேச்சு கலப்படமாக இருக்குது. எஸ்ரா ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த ஜனங்கள் வந்து யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதனால் இவருடைய பேச்சு வந்து பாதி யூதனுடைய வார்த்தையாக இருக்குது, பாதி வந்து அஸ்ரோத் ஜனங்களுடைய பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ எஸ்ரா எஸ்ரா 13 ஆ நெகேமியா ஆ தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை திட்டமாய் பேச இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசாரியர் லேவியரும் பொண்ணு மாப்பிள்ள பார்க்குற புரோக்கரை மாதிரி எப்படியே காசு கிடைச்சா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கலப்படம் பண்ணி விட்டான். அதனால் பரிசுத்த வித்து ஜாதிகளுடைய கலப்படமானபடியினால் அந்தந்த ஜாதிகளுடைய பாஷையை பேச அவங்களுக்கு தெரியல, கலப்படமாக பேசுகிறாங்க. குறிப்பாக யூத பாஷை, யூத பாஷைன்னு சொன்னால் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் அதையும் திட்டமாக பேச தெரியல, எல்லாம் கலப்படம் பண்ணி பேசுகிறாங்க. அப்படியாக இன்றைக்கு யூதனுடைய அடையாளம் காணாமல் போய்விட்டது. அப்படி யூதனுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கணும்னா ஜாதியுடைய ஆசரிப்பு முறையிலேருந்து வெளியே வரணும். தேவன் என்ன எழுதி கொடுத்தாருங்கிறத சிந்தித்து தியானித்து வாசித்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் யூதனுடைய அடையாளத்தை மீண்டும் எடுக்க முடியும். ராஜாக்கள் 17 ராஜாக்கள் 17 32 34 வரை
அவர்கள் கர்த்தருக்கு பயந்தது நன்றி மேடைகளில் கோயில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை.
போதும் தங்களுடைய மனசாட்சியின்படியாவது நடக்கிறது இல்லை அல்லது நியாயப்பிரமாணத்தின்படியாவது நடக்கிறது இல்லை. இப்படி நடக்காம என்ன பண்றாங்க, ரெண்டும் கட்டான மாதிரி கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதியுடைய மறுமையின்படியும் செய்து வருகிறார்கள். இப்படி செய்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ஊழியக்காரம் வேணும்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களிலே ஈனமானவர்களை ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வது. ஈனமானவர்கள்னா என்ன அர்த்தம், ஜனங்களில் ஈனமானவர்கள். அப்படி ஒதுக்கப்பட்டவங்க யாராரு, அப்படி இல்லை பழைய ஏற்பாட்டில் வந்து இன்ன நாள் வந்து ஊழியக்காரன் ஆகணும், இன்னென்ன ஆசாரிய ஊழியத்துக்கு வரணும், இன்னும் நான் வரக்கூடாதுன்னு இருக்குது. சூமின அவயவங்கள் உள்ளவர்கள், குருட, செவிட, திக்குவாயா, பழுதற்றவனாக இருக்கலாம், அதான் ஜனங்களில் ஈனமானவர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய குருடன் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறான், அதான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள். அப்போ குருடன் ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், செவிடன் வந்திருக்கிறான், செவிடனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், அவன் ஊழியம் செய்கிறான். குறியின் அவயவம் உள்ளவன், வேலை கிடைக்கல, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழி தெரியல, அதனால் ஊழியத்துக்கு வந்தால் நல்லா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாதவன், படிப்பு வராதவன், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களில் ஈனமானவர்கள் அநேக பேர் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. பிரசங்கம் பண்ணால் நிறைய காசு கிடைக்கும், அப்படியே கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணி ஆரம்பித்தாச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகலாம், பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு காசு இருக்குது. கோட் சூட்டெல்லாம் மாட்டிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பேசிட்டு வெளிநாட்டுக்கு போனால் நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற பெருமை வந்து அநேகம் பேருக்கு இருக்குது. அப்படியாக ஜனங்களிலே ஈனமானவர்கள் அப்படின்னா ஆண்டவரால் முன்குறிக்கப்படாதவர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஊழியக்காரங்களாக மாறியிருக்காங்க. இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு பயப்பட்டா போதும், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு பயப்பட்டு ஜாதிகளுடைய எல்லா முறைமைகளையும் செய்து இப்படி தேவனுடைய சமூகத்தை விட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். பெண்ராஜாக்கள் 17:35-41 17:35-41
அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் உடமைகளின்படி நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்போது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களையும் கைக்கொண்டு உங்களை தப்பிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிடாமல் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்களின் படி
ஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணி அந்தந்த ஜாதிகள் அந்தந்த முறைமையின்படி செஞ்சுட்டு வராங்க, கர்த்தருக்கு பயப்பட்டு வராங்க. அப்படியே அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். எல்லா ஜாதிகளும் செய்கிற மாதிரி எல்லா ஆசரிப்பு முறைகளையும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஊழியக்காரன் எந்த ஜாதியில் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நீ இருந்துக்கலாம், சர்ச்சுக்கு மட்டும் வந்து எனக்கு காணிக்கை மட்டும் கொடுத்துட்டா போதும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்றான். இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை திட்டமாய் போதிக்காதபடியினால் அல்லது தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை போதிக்காதபடியினால் இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கில் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இப்படி இருந்தாலும் இந்த ஜனத்துக்குள்ளே யார் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தேவன் யூதா கோத்திரமாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். எசேக்கியேல் 5:5-11 எசேக்கியேல் 5:5-11
நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாத இருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருள் எனக்காக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
போதும். அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்தவங்களா இருந்து புறஜாதிகளுடைய மறைமைகளை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் சிதறடிக்கிறார். ஏன் சபையில பிரிவினை வருது? ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை வந்து செய்யறதுக்கு அனுமதிக்காதனால ஜனங்கள் ஒரு சபையிலேருந்து ஒரு சபைக்கு போறாங்க. இப்படியாக இன்னைக்கு நாள்தோறும் சபைகளிலே பிரிவினை உண்டாகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்புறம் யார் வந்து பரிசுத்த ஸ்தலத்திலே அருவறுக்கப்படத்தக்க விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து அல்லது அருவறுக்கப்படத்தக்க காரியங்களை பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வருகிறார்களோ அவர்களையும் தேவன் தண்டிக்கிறார். அப்படியே ஊழியக்காரனையும் தண்டிக்கிறார், சபை விசுவாசிகளையும் தண்டிக்கிறார். அப்படியாக புறஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளை செய்கிறவங்க யாருமே சபைக்கு வரக்கூடாது. புறஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளை ஊக்குவிக்கிற எந்த ஊழியக்காரனும் அதை சபையிலே நிறைவேற்றக்கூடாது. அப்படி சபையில் செஞ்சானா ஊழியக்காரனுக்கு நியாய தீர்ப்பு. அந்த மாதிரி காரியங்களை கொண்டு வருகிற ஜனங்களுக்கு விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய சபையில் வருகிற எல்லாத்துக்கும் தேவன் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்க்கிறார். எப்படி நியாய தீர்ப்பு வருது அப்படின்னா, எசேக்கியேல் 11:12-13 நியாய தீர்ப்பு எப்படி வருது? 12:13 போதும். சபையில யாராவது ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கொண்டு வர ஊழியக்காரனானாலும் சரி விசுவாசிகள் ஆனாலும் சரி, அவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. இங்கே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், ஒரு ஆள் விழுந்து பலிபீடத்துக்கிட்டே சாகிறான். அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே தேவன் எழுதி கொடுத்த முறைமைகளின்படியும் கட்டளையின்படி தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது பேச வேண்டும். அப்படி புறஜாதிகளுடைய முறைமைகளை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தால் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ரட்சிப்பு மரணம் அடையும். பெலத்தியா செத்தான் அப்படின்னு சொல்லி தமிழில் இங்கே இருக்குது. அதை இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து அதனுடைய உண்மையான எபிரேய பாஷையினுடைய அர்த்தம் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அங்கே தேவனுடைய ரட்சிப்புன்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய ரட்சிப்பு அங்கே மரணம் அடைகிறது. திருப்பியும் அவன் புறஜாதி தான். அப்போ சபைக்கு வர்றதுக்கு பதிலாக திருப்பியும் கல்லையும் மண்ணையும் போய் வணங்கிட்டு இருக்கலாம். அவையும் போய் இங்கே வந்து கலப்படமான ஆசரிப்பு முறைகளை செஞ்சு சபையிலேயே வந்து தேவனை கோபப்படுத்தி தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகிறதுக்கு அதுக்கு வராமையே இருந்துக்கலாம். வராமையே இருந்து பழைய மாதிரி விற்கிறாங்களை வணங்கிட்டு இருந்தானே, அவனுக்கு நியாய தீர்ப்பே இல்லை. அப்போ யா ஆமாம், இங்கே வந்தாச்சுன்னா உடனே ரட்சிப்பு மரணம் அடையும். ரட்சிப்பு மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் சோதனைகள் கஷ்டங்களும் துன்பங்களும் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பு மரணம் அடைஞ்சால் என்னென்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு என்னென்ன சாபம் இருக்குதோ அத்தனை காரியங்களும் வரும். அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் தான் இந்த ரட்சிப்பு மரணம் அடைஞ்சவங்களுடைய சாபத்தை கண்டுபிடிக்க முடியும். உபாகமத்தில் இருக்கு ஆசீர்வாதமும் சாபமும், அதில் சாபத்தை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கட்டளைகளை மீறி ஆசரிப்பு முறைகளை கொண்டு வந்தவங்களுடைய ரட்சிப்பு மரணம் அடைந்தால் என்ன நியாய தீர்ப்பு நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எத்தனை நேரம் பேசினாலும் அர்த்தம் வாயிலிருந்து வெளியே வராது. ஆமாம், அர்த்தம் இல்லாமல் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, பொருள் இருக்காது. அப்புறம் சோம்பேறிகளாக இருப்பாங்க, அறிவு வேலை செய்யாது. அப்புறம் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஆதமாக தான் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியாக நிறைய காரியங்கள் இருக்குது. அதை எடுத்து அப்படியே நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டு போனோம்னா சாதா ஒரு பைத்தியம் பிடிச்சவன மாதிரி இருப்பான் வெளியில் பார்த்தா, ஆனால் அது வந்து அவங்க கூட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ தேவனை அறிந்திருப்பேன்னு சொல்லுவாங்க, பைபிள் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, எதை இதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் தெளிவு இருக்காது, உளறிட்டு கிடப்பான், சோம்பேறியாக இருப்பான், எங்கேயாவது போச்சோன்னா உடனே பயப்படுவான், அப்புறம் ஒம்பு சண்டைகளை நிறைய எழுத்துட்டு வருவான், அப்புறம் வாக்குவாதம் நிறையா பண்ணுவான், அப்புறம் பெருமை நிறையா வந்துடும். இப்படியாக நிறைய காரியங்கள் இருக்குது. நாலு பேர் கூட ஒன்றா ஒத்து போக மாட்டான், எப்போவுமே தனியாகவே தான் இருந்துகிட்ருப்பான், நல்ல ஆலோசனை சொன்னால் கேட்க மாட்டான், அப்புறம் பெரியவங்களை மதிக்க மாட்டான். கேட்டால் நான் ஆவிக்குரிய மனுஷன், எனக்கு பைபிள் தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லுவான். இப்படியாக தனக்குத்தானே ஞானியாக இருந்து அநேக காரியங்களை செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் முழு பைத்தியமாக இருப்பான். அதுக்கு சபைக்கு வராமையே இருந்து வெளியே இருந்து ஜாதிகளுடைய முறைமையிலையும் பைபிளையும் கலந்து வச்சுருந்தானா பிரச்சனை இல்லை. இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே புறஜாதிகளுடைய முறைமைகளை கொண்டு வந்தால் அவருடைய ரட்சிப்பு சாகும். ஊழியக்காரன் அதே மாதிரி இந்த காரியங்களை குறித்து பேசுனானா அவனுடைய ரட்சிப்பும் சாகும், அவனும் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச முடியாமல் உலக உதாரணங்களை கொண்டு அல்லது வேறு காரியங்களை கொண்டு வியாக்கியானம் பண்ணுவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை படிக்கலை, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கலை. அதனால் பைபிளிலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை தேடி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பேச முடியல. காரணம் என்னென்னா அவனுடைய ரட்சிப்பு மரணம் அடைஞ்சிருக்கிறது. அதனால் பைபிள் வசனத்தை ஒன்று எடுப்பான், அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஊரடங்கமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்படியாக இன்றைக்கி இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிற ஒரு தலைமுறை இருக்குது. அப்போ இந்த தலைமுறையிலிருந்து ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, முன் தீர்மானத்தின்படி தேவன் யூதா கோத்திரத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணங்களையும் சட்டங்களையும் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் பின்பற்றுகிற ஜனங்களை தேவன் அவர்களுக்கு மலையை கொடுத்து, முன்மாறி மலையை கொடுத்து, பின்மாறி மலையும் கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.